அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் பெருவில் நடந்து முடிந்த ஐநா மன்றத்தின் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச மாநாட்டின் முடிவில் எட்டப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தின் சாதக பாதகங்கள் குறித்த ஒரு அலசல்.
This is an incredibly weak text. The parties have just cut through something that is going to lead to all
தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் இடையில் தொடர்ந்து தாவாவில் சிக்கியிருக்கும் பெரியாறு அணைக்கு அருகில் வேறொரு அணையை கேரள அரசு கட்டினால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்கம் பற்றிய ஆய்வு மேற்கொள்ள கேரள அரசுக்கு இந்திய அரசு அனுமதி அளித்திருப்பதை தமிழக அரசு கண்டித்திருப்பதன் காரணத்தை அலசும் கோயட்டி.
கேரளாவுடைய உள்நோக்கம் என்னவென்றால், முல்லைப்பெரியாறு அணையை உடைத்துவிட்டு இந்த இடுக்கிக்கு முழு தண்ணீரையும் கொண்டு போய்விட்டால் அவர்களுக்கு கூடுதலாக தண்ணீர் கிடைக்கும் என்ற நப்பாசை தான். அதற்காக இப்படி இரண்டாவது அணை என்றே போலியாக நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
இந்திய இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் வானத்தை நோக்கி சுட்டி விரட்டியதாக தமிழக மீனவர்கள் தெரிவித்திருப்பது குறித்த செய்தி ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்போர் சுவாமிநாதன் சாதாத்.
ஜப்பானில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெறும் நிலையில் இருக்கின்ற பிரதமர் ஷின்சோ அபே தனது புரட்சிகர பொருளாதார கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்லப்போவதாக உறுதியளித்திருக்கின்றார். மிகவும் குறைவான வாக்காளர்களை வாக்களித்த இந்த தேர்தலில் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி எளிதாக வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2-3 முன்பு இருள் சூழ்ந்த நிலையில் இருந்த ஜப்பான் தற்போது அதிலிருந்து மீண்டு விட்டதாக கூறியிருக்கின்றார் பிரதமர் ஷின்சோ அபே. இருந்தும் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகம் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். அபேயின் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிக்கு நாடாளுமன்றத்தின் கிழவையில் பெரும்பான்மை கிடைக்கும் என்று ஊடகங்களால் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன.
துருக்கியில் தொலைக்காட்சி மற்றும் நாளிதழ்களை நடத்தும் நிறுவனம் ஒன்றின் 20 மேற்பட்ட ஊழியர்களை அந்நாட்டின் போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அமெரிக்காவிலிருந்து செயல்படும் துருக்கிய அரசாங்கத்துக்கு எதிரான மதபோதகரான ஃபெத்துல்லா குலேன் என்பவருக்கு நெருக்கமான நிறுவனமாக சமன்யோலு என்ற அந்த நிறுவனம் பார்க்கப்பட்டு வந்தது. அந்த நிறுவனத்தின் தலைவரும் துருக்கியில் மிக அதிகமாக வாசிக்கப்படுகின்ற நாளிதழான ஜமானின் தலைமை ஆசிரியரும் கைதானவர்களில் அடங்குவர். ஆயுதமேந்திய பயங்கரவாத அமைப்பொன்றை உருவாக்கி நாட்டின் அதிகாரத்தை கையில் எடுக்க முயற்சிக்கிறார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். துருக்கியில் அதிபர் ரஜப் தயிப் எர்துவானுக்கும் அவருடைய முன்னாள் சகாவான குலேனுக்கும் இடையில் நடந்து வருகின்ற மோதல் வலுத்து வருவதை இந்த கைது நடவடிக்கைகள் காட்டுவதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
பெருவின் தலைநகர் லீமாவில் 2 நடைபெற்ற விவாதங்களுக்கு பிறகு காலநிலை மாற்றம் குறித்து எட்டப்பட்ட ஒப்பந்தம் குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் வந்திருக்கின்றன. காலநிலை மாற்றம் குறித்த உலக அளவிலான ஒரு ஒப்பந்தத்தை அடுத்த ஆண்டு எட்ட இது முதல் படி என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. கார்பன் வெளியீட்டு வீதத்தை குறைக்கும் நடவடிக்கைகளில் செல்வந்த நாடுகளை பெரும் பங்கை ஆற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடு தொடர்வது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இந்தியா கூறியிருக்கிறது. அதே நேரம் இந்த ஒப்பந்தம் அரைவேக்காட்டுத்தனமான ஒன்று என்று சுற்றுச்சூழல் அமைப்புகள் சாடியிருக்கின்றன. புய் பந்தய வெப்பமடை செய்யும் வாயுக்களின் வெளியீட்டை குறைக்க இது உதவாது என்றும் அவை கூறுகின்றன.
இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்க இருக்கின்ற நிலையில் ஐநாவில் பாலஸ்தீனம் முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் முயற்சியை எதிர்க்க தான் தீர்மானமாக இருப்பதாய் இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாஹு தெரிவித்திருக்கின்றார். பாலஸ்தீன நிலப்பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடுத்த 2 முழுமையாக முடிவுக்கு வர வேண்டும் என ஐநா பாதுகாப்பு சபையில் பாலஸ்தீனம் வலியுறுத்தும் என தெரிகிறது. ஆனால் இஸ்ரேல் அதற்கு இடம் தந்தால் ஜெருசலத்தின் மையப்பகுதிக்கே இஸ்லாமிய கடும்போக்குவாதம் வந்துவிடும் என்றும் அதை தான் அனுமதிக்க மாட்டேன் என்றும் நெத்தன்யாஹு தெரிவித்திருக்கின்றார். நாளை திங்கட்கிழமை அன்று ரோம் நகரில் அமெரிக்க ராஜாங்க அமைச்சர் ஜான் கெரியுடன் பேசுவதற்கு முன்பாக நெத்தன்யாஹு இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்.
வளைகுடா நாடுகள் எண்ணெய் கண்டறியும் பணியிலும் ஏற்கனவே கண்டறியப்பட்ட பெட்ரோலிய எண்ணெய் வயல்களில் உற்பத்தி கிணறுகளை அமைக்கும் பணிகளிலும் தொடர்ந்து அதிக முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று பெட்ரோலிய எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளுடைய கூட்டமைப்பின் தலைவர் கூறியிருக்கின்றார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மிக வேகமாக குறைந்துள்ள நிலையில் பெட்ரோலிய எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைவரான அப்துல்லா அல் பதிர் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். சர்வதேச சந்தையில் தேவையை ஈடுகட்டுவதை தாண்டி கூடுதலான அளவுக்கு கச்சா எண்ணெயின் விலை தற்போது குறைந்துவிட்டதாக கூறியிருக்கின்ற அவர், தற்போது செய்யப்படும் கூடுதல் முதலீடுகள் வருங்காலத்தில் கச்சா எண்ணெய் விலை உயரும்போது தட்டுப்பாடு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் என்று கூறியிருக்கின்றார்.
ஈராக்கின் மேற்கில் இருக்கின்ற அன்பார் மாகாணத்தில் இஸ்லாமிய அரசு தீவிரவாத அமைப்புக்கு விசுவாசமான ஆயுததாரிகள் மேலதிகமாக முன்னேறி வருகின்றனர். இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி பாதுகாப்பு படையினரையும் பழங்குடியின வீரர்களையும் பின்வாங்க செய்ய அல் பாக்தாதியா என்ற ஊரருகே இருக்கின்ற கிராமங்கள் இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் வசம் சென்று விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்தின் வசம் இருக்கும் அல் அசத் விமான தளத்தையும் கைப்பற்றுகின்ற நிலைக்கு இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் வந்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சர்வதேச செய்தி ஒன்றும், கடும் விமர்சனங்களுக்கு மத்தியில் பெருவில் நடந்து முடிந்த ஐநா மன்றத்தின் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச மாநாட்டின் முடிவில் ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இன்று எட்டப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தின் சாதக பாதகங்களை அலசும் பிபிசியின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
புவி வெப்பமடைவதால் ஏற்படக்கூடிய பேரழிவிலிருந்து மனிதகுலத்தை காக்க கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு மட்டத்தில் சர்வதேச அளவில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட கடும் வறட்சிகளும் வேறு சில இடங்களில் வழக்கத்துக்கு மாறாக பெய்த கனமழையும் அதனால் ஏற்பட்ட வெள்ளமும் காலநிலை மாற்றம் குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மீளுணர்த்தின. இருந்தும் இது தொடர்பான ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்காக தென் அமெரிக்காவின் பேரு நாட்டின் தலைநகர் லீமாவில் நடைபெற்ற மாநாட்டில் கருத்தொற்றுமையை எட்டுவது என்பது மிகவும் சவாலாகவே இருந்திருக்கிறது. புவிப்பந்தை வெப்பமடையச் செய்யும் வாயுக்கள் வெளியீட்டை குறைக்க அனைத்து நாடுகளும் சட்டப்பூர்வமான கடப்பாடுகளை ஏற்க வேண்டும் என்று பணக்கார நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. வாயு வெளியீட்டு விகிதத்தை வேகமாக குறைத்தால் அதனால் தங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்பதால் இது தொடர்பில் பணக்கார நாடுகள் அதிக பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை வளர்ந்து வரும் நாடுகள் முன்வைக்கின்றன. அமெரிக்க அரசு துறை செயலாளர் ஜான் கெரி இந்த வாதத்தை அடியோடு நிராகரித்தார்.
More than half of global emissions are coming from developing nations. So it is imperative that they act too.
உலகில் மொத்தம் வெளியாகும் வாயுக்களில் 50% அதிகமானவை வளர்ந்து வரும் நாடுகளில் இருந்துதான் வெளியாகின்றன. எனவே இது தொடர்பான விடயத்தில் வளர்ந்து வரும் நாடுகளின் பங்களிப்பு மிகவும் அவசியம். அந்த நாடுகள்தான் தங்களின் பொருளாதாரத்தை கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட எரிசக்தி பொருட்களின் அடிப்படையில் கட்டியெழுப்ப வேண்டுமா, அல்லது வருங்காலத்தில் பயன்படக்கூடிய புதிய எரிசக்தி மூலங்கள் மூலமாக கட்டியெழுப்ப வேண்டுமா என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும்
என்றார் ஜான் கெரி. இந்த காலநிலை மாநாடு நடப்பதற்கு முன்பாக சீனாவும் அமெரிக்காவும் தங்களின் வாயு வெளியீட்டை பெருமளவு குறைக்கப் போவதாக ஒரு அறிவிப்பை கடந்த மாதம் வெளியிட்டிருந்தன. எனவே சீனா இந்த மாநாட்டில் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் நடந்தது இதற்கு நேர் மாறாக இருந்ததாக கூறுகின்றார் பேருவில் இருக்கும் பிபிசி நிருபர் மேட் மெக்ரா.
The US and China came together and produced an agreement, a joint announcement that they would both tackle emissions. It was seen as a major historic step. But since they've come here, the Chinese...
அமெரிக்காவும் சீனாவும் வாயு வெளியீட்டை குறைப்பதாக அறிவித்தது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக பார்க்கப்பட்டது. ஆனால் இங்கு நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது சீனா தன்னுடைய பழைய நிலைப்பாட்டுக்கே சென்று விட்டது. வளர்ச்சியடைந்த செல்வந்த நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய சிறிய அளவிலான அனுகூலங்களை கூட அது எதிர்த்தது. இந்தியாவும் பிரேசிலும் கூட இப்படித்தான் செயல்பட்டன
என்றார் பிபிசியின் மேட் மெக்ரா. இந்த மாநாடு 2 நாட்கள் நீட்டிக்கப்பட்ட பிறகு இறுதியாக ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டது. எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஆனால் வாயு வெளியீட்டு குறைப்பு தொடர்பான வெவ்வேறு அளவிலான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதாக இந்த இறுதி ஒப்பந்தம் அமைந்திருக்கிறது. இதற்கு விலையாக சர்ச்சைக்குரிய முக்கிய முடிவுகள் அனைத்தும் அடுத்த ஆண்டுக்கு தள்ளி போடப்பட்டிருக்கின்றன. புவி வெப்பமடைவதால் ஏற்படும் பாதகங்களை எதிர்கொள்ள தேவையான நிதியை ஏழை நாடுகளுக்கு அதிகரிக்கப் போவதாகவும் இந்த ஒப்பந்தத்தின் வரைவு நகல் கூறுகிறது. மிகவும் வறிய நாடுகளின் கோரிக்கை குறித்து வேர்ல்ட் ரிசோர்ஸ் இன்ஸ்டிடியூட்டின் ஜெனிஃபர் மார்கன்.
One of the main issues is how the poorest and most vulnerable countries can actually get that support, and I think it's very legitimate that these countries.
உலகில் மிகவும் வறிய நாடுகளும் காலநிலை மாற்றத்தால் மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் நாடுகளும் தங்களுக்கு எவ்வளவு உதவி கிடைக்கும் என்பதை அறிய விரும்புகின்றன. இந்த நாடுகள் பணத்தை மட்டும் கேட்கவில்லை, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள தேவையான தொழில்நுட்பத்தையும் எதிர்கொள்ள தேவையான ஆற்றல் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள தேவையான வளங்களையும் தான் அவை கேட்கின்றன. ஆனால் இந்த நாடுகளின் கோரிக்கைகள் தம்முடைய காதில் விழாதது போல பணக்கார நாடுகள் நடந்து கொள்கின்றன.
பணக்கார நாடுகள் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்போம் என்று கொடுத்திருக்கும் உறுதிமொழிகளை கண்காணிப்பதற்காக புதிய கட்டமைப்பை உருவாக்கப் போவதாகவும் இந்த வரைவு நகல் கூறுகிறது. 194 நாடுகள் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவு எட்டப்படவில்லை என்றாலும் பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக பெருவின் சுற்றுச்சூழல் அமைச்சர் மேனுவல் பல்கர் விடால்
தெரிவித்திருக்கின்றார்.
பிற ஒப்பந்தங்களைப் போல்தான் இது மிகவும் நேர்த்தியானது, சரியானது என்று கூறிவிட முடியாது. பல்வேறு நாடுகள் முன்வைத்த யோசனைகள் இதில் அடக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு புதிய ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் அனைவருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் வெற்றி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.
இந்த ஒப்பந்தம் பயனற்றது என்று சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். இப்படியானதொரு ஒப்பந்தம் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச சட்டங்களை நீர்த்துப்போகச் செய்யும் என்று அவர்கள் எச்சரிக்கின்றனர். கரியமில வாயுவின் வெளியேற்றத்தை குறைப்பதில் வளர்ச்சியடைந்த நாடுகளே அதிகமான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கிற தனது நிலைப்பாட்டை தொடர்ந்து கடைபிடிப்பதற்கான உரிமையை தான் தக்க வைத்துக் கொண்டிருப்பதாக இந்தியா கூறியிருக்கிறது. இந்தியாவுக்கு வேண்டியது கிடைத்துவிட்டது என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்திருக்கின்றார்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். அடுத்து தமிழக செய்தி ஒன்று. முல்லைப் பெரியாறு அணைக்கு அருகில் வேறொரு அணையை கேரள அரசு கட்டும் பட்சத்தில் அதனால் பெரியாறு புலிகள் சரணாலயத்தின் வளப்பகுதிகள் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்கம் பற்றிய ஆய்வு ஒன்றை கேரள அரசு செய்து கொள்வதற்கு இந்தியாவின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அனுமதி அளித்திருப்பதை கண்டித்து தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த வனவிலங்கு தேசிய வாரிய நிலைக்குழுவின் கூட்டத்தில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 மாதங்களுக்கு பின்னர் தற்பொழுது தமிழக முதல்வர் எழுதியிருக்கும் கடிதத்தில் கேரளத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பது உச்சநீதிமன்ற உத்தரவுகளையும் இந்திய இறையாண்மையையும் மீறும் செயல் என்று வாதிடப்பட்டிருக்கிறது. புதிய அணை கட்டுவதற்கென சுற்றாடல் தாக்க மதிப்பீடு செய்ய கேரளத்திற்கு அனுமதி கிடைத்திருப்பதை தமிழகம் எதிர்ப்பது ஏன் என்று தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் முன்னாள் சிறப்பு தலைமை பொறியாளரும் மூத்த பொறியாளர் சங்கத்தின் மாநில செயலாளருமான ஆ வீரப்பனை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
தடையில்லா சான்று கொடுத்திருப்பது தமிழக அரசாங்கத்திற்கு பெரும் பாதகத்தை உண்டாக்குவது மாத்திரமல்ல, உச்ச நீதிமன்றம் முன்னால் அளித்த தீர்ப்புக்கு எல்லாம் எதிரானது, இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, இந்திய அரசாங்கத்தினுடைய நீர்வளத்துறை அதிகாரிகளையும் இந்திய அரசாங்கத்தினுடைய மைய நீர்வள ஆணையத்தையும் கலந்தாலோசிக்காமல் தமிழக அரசாங்கத்தையும் கேளாமல் அவர்களுக்கு இதை குறிப்பிட்டு சொல்லாமல் இந்த விலங்குகள் நல வாரியம் இப்பொழுது இந்த தடையில்லா சான்றிதழை அளித்திருக்கிறது. இதில் உண்மையான நோக்கம் என்ன என்றால் இந்த கேரள அரசாங்கம் முல்லை பெரியாறு அணைக்கு கீழே 1.5 கிலோமீட்டர் தூரத்திலேயோ அல்லது 1 கிலோமீட்டர் தூரத்திலேயோ 100 அணை கட்டுமானால் கண்டிப்பாக அவர்களுக்கு அங்கே தண்ணீர் எதுவும் வராது. ஏனென்றால் அதற்குரிய நீர்ப்பிடிப்பு பகுதிகளோ மழைநீர் பகுதிகளோ அங்கே இல்லை. இதை 2006 முன்னாலேயே மைய நீர்வள ஆணையம் நியமித்த என்ஜினியர் மிட்டல் கமிட்டி என்ற ஒன்று தீர ஆராய்ந்து முல்லை பெரியாறு அணைக்கு கீழே இடுக்கிக்கு மேலே 100 அணையை கட்டுவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, எனவே இது தேவையற்றது, கட்டவும் முடியாது என்று சொல்லி இருக்கிறது. இப்பொழுது பெய்யக்கூடிய அந்த மழையே 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கேரளாவை சார்ந்த இடுக்கி அணைக்குத்தான் போகிறது. இடுக்கி அணை 1976 பின்னாலே கட்டப்பட்ட பின்பாடு 70.5 TMC கொள்ளளவு இருந்தும் மிக அதிகமாக மழை பெய்த காலத்திலும் கூட 40 TMC மேலே அது உயரவே இல்லை, கொள்ளளவு உயரவில்லை. எனவே அவர்களால் போதுமான மின்சாரம் தயாரிக்க முடியவில்லை. கேரளாவுடைய உள்நோக்கம் என்னவென்றால் முல்லை பெரியாறு அணையை உடைத்துவிட்டு இந்த இடுக்கிக்கு முழு தண்ணீரையும் கொண்டு போய்விட்டால் அவர்களுக்கு கூடுதலாக தண்ணீர் கிடைக்கும் என்ற நப்பாசை தான். அதற்காக இப்படி 2வது அணை என்று போலியாக ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றமும் 7/5/2016 கொடுத்த தீர்ப்பில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. டாக்டர் AS ஆனந்த் கமிட்டி, எம்பவர் கமிட்டி, அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முல்லை பெரியாறு அணை ஸ்ட்ரக்சரலி ஹைட்ராலிக்கலி சீஸ்மிக்கலி ஸ்ட்ராங் என்றால் நீரை தாங்கக்கூடிய அளவுக்கு, இந்த நீர் அழுத்தத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு, நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு 152 அடி வரை நிறுத்துவதற்கு உள்ள வலிமை திறமை அதற்கு இருக்கிறது. எனவே 2வது அணை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கேரளா மஸ்ட் ரீகன்சிடர் ரிவ்யூ இஸ் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவேதான் தமிழக முதல்வர்கள் இந்திய தலைமை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்.
கேரளாவுக்கு வனத்துறை வழங்கியிருக்கக்கூடிய இந்த அனுமதி சான்றிதழ் கடந்த ஆகஸ்ட் மாதமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 மாதங்கள் தாமதத்திற்கு பின்னர் தமிழக முதல்வர் இப்போது இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த தாமதத்துக்கான காரணம் என்ன?
இதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது இந்திய அரசாங்கமும் அல்லது கேரள அரசாங்கமும் வெளிப்படையாக வித் டிரான்ஸ்பாரன்சி என்று சொல்கிறோமே வெளிப்படையாக அவர்கள் எதையும் செய்வதில்லை, சொல்வது இல்லை. இந்த விலங்குகள் நல வாரியமே மத்திய நீர்வள ஆணையத்திற்கும் மத்திய நீர்வளத்துறைக்கோ தமிழ்நாட்டிற்கோ இதை சொல்லவில்லை. சொல்லாது மாத்திரமல்ல எந்த ஊடகமுமே இதை தெரியப்படுத்தவில்லை. முல்லை பெரியாறு அணை சிக்கல் பல ஆண்டுகளாக முக்கியமான இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது மைய அரசியலும் தமிழ்நாடு அரசியலும் கேரள அரசியலும். இருந்தாலும் கூட இது வெளியில் தெரிவிக்காமல் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே உண்மையாக ஒரு இந்திய இறையாண்மை இருக்கிறதா, ஜனநாயகம் இருக்கிறதா, இல்லை வெளிப்படைத்தன்மை இருக்கிறதா இல்லை என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் மிக பக்கவர்த்தனமாக காட்டுகின்றன. அல்லது இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு ஒரு ஓரவஞ்சனையாக மாற்றாந்தாண்மை மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது முந்தைய அரசும் சரி இப்பொழுது அரசும் என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது.
4 மாதங்களுக்கு முன்பாகவே அனுமதி சான்றிதழ் கிடைத்திருக்கின்ற நிலையில் கேரளா இதுவரையில் அங்கு எதுவும் ஆய்வுப் பணிகளை ஆரம்பித்திருப்பதாக நீங்கள் அறியப்பெறுகிறீர்களா?
இல்லை, அப்படி ஏதும் எங்களுக்கு தெரியவில்லை. எந்த செய்தியும் ஊடகத்திலோ அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலோ அந்த அரசு அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ இதுவரை தெரிவிக்கவில்லை.
தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் முன்னாள் சிறப்பு தலைமை பொறியாளரும் மூத்த பொறியாளர் சங்கத்தின் மாநில செயலாளருமான ஆ. வீரப்பன். இந்திய இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை வானத்தை நோக்கி சுட்டு விரட்டியதாக தமிழக மீனவர்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இன்று இன்றைய சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் சங்கத்தின் செயலாளர் போஸை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இன்னைக்கு ஒரு 500க்கும் மேற்பட்ட படகுகள் இன்னைக்கு மீன்பிடிக்க போனாங்க. போகும்போதே எங்களை எதிர்நோக்கி அங்க ஒரு இலங்கை கடற்படை கப்பல் இன்னொரு ராணுவத்தை தாக்குறதுக்கு ரெடியா நிக்கிற மாதிரி எங்களை எதிர்நோக்கி இருந்தாங்க. போன உடனே எங்க மீனவர்களை கூட அடிச்சு விரட்டி துரத்தி எங்களை அனுப்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாத படகுல இருக்கக்கூடிய மீன்பிடி சாதனங்களான போடு பலகை, மடி பலகை எல்லாத்தையும் வெட்டி கடல்ல விட்டாங்க. ஒரு 20க்கும் மேற்பட்ட படகுல வெட்டி விட்டாங்க. வானத்தை நோக்கி துப்பாக்கியில பல முறை எல்லா வந்த கடற்படை பூரா சுத்தி சுட்டு எங்களை மீனவரை அச்சுறுத்தி எங்க மீனவர்களை திருப்பி அனுப்பிச்சாங்க. போன படகுகள் எல்லாமே திரும்பி வந்துருச்சு. சில படகுகள் இலங்கை கடற்படை மோதுனதுல கொஞ்சம் சேதங்கள் ஆயிருக்கு. வந்த படகுகள் எல்லாமே முழுசா அதுல திரும்பி இருக்கு. இன்னைக்கு உள்ள சூழல் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தான சூழல். மீன்பிடி தொழிலே முழுமையாக நசுக்க போகக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு உருவாயிருக்கு. 83ல இருந்து எங்களுக்கு தொடர்ச்சி அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. இலங்கையில் இந்த இனக்கலவர பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்ட ஒன்று ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நினைச்சோம். அதுக்கு பின்னாடிதான் எங்களுடைய பிரச்சனை மிகவும் வலுவடைஞ்சு இன்னைக்கு வந்து எங்களுடைய தொழிலே சுத்தமா முடக்கப்பட்டு செய்ய முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம்.
இலங்கை கடற்படையை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கடல் எல்லைக்குள்ள தான் அவங்க இருந்திருப்பாங்க. அந்த பகுதியில வந்து இந்திய கடற்படை இல்லையா நீங்க சொல்ற இடத்துல?
இல்ல, இந்திய கடற்படை இந்த பக்கம். நாங்க வந்து அந்த பார்டர்ல போய் தான் நாங்க தொழில் பார்க்கறோம். இலங்கை பார்டர்ல இலங்கை கடற்படை பக்கத்துலதான் நாங்க தொழில் பார்க்கறோம். இது வந்து பாரம்பரியமா தொழில் பார்த்தது.
நீங்க இப்படி சொன்னா கூட போன வாரம் கூட இலங்கை மீனவர்கள் குறிப்பாக வடபகுதி தமிழ் மீனவர்கள் இந்திய மீனவர்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம், உங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எல்லாம் அங்க நடத்தினதாக செய்திகள் வந்திருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்தை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படலையா?
இல்ல, அது அந்த மாதிரி நடக்கிறது தவறு. அந்த மீனவர்களுக்கு அவங்க இந்த நாள் கழிச்சு இன்னைக்கு மீன் பிடிக்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் அவங்களுடைய தொழிலில் நஷ்டப்படுத்துறதுலாம் வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமாச்சாரம். அதை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தி என்ன செய்யணுங்கிறது ஒரு பேச்சுவார்த்தை மூலமா ஒரு தீர்வு கண்டு நாங்க வந்து இலங்கையிலிருந்து 5 மைலுக்கு உள்ள நீங்க யாருமே போகக்கூடாதுங்கிறத எங்களுடைய மீனவருக்கு நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம். அது மாதிரி மீறி போறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்களும் தீர்மானம் போட்டுக்கிறோம்.
ராமேஸ்வரம் மீனவர்கள் சங்கத்தின் செயலாளர் போஸ். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
வேர்களை வெறுக்கும் விழுதுகள், தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் 6ஆம் பகுதி. தயாரித்து வழங்குகிறார் LR ஜெகதீசன்.
தமிழ்நாட்டில் நடக்கும் முதியோர் கொலைகள் குறித்து முறையான விரிவான பக்கசார்பற்ற ஆய்வுகள் எவையும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் கிடைக்கும் தரவுகள் எல்லாமே தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தரும் தனிப்பட்ட தகவல்கள் மட்டுமே. அப்படியானதொரு கணக்கெடுப்பை உசிலம்பட்டி பகுதியில் இருக்கும் யூ ரைஸ் என்கிற தொண்டு நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது. தமது களப்பணி தரவுகளை பிபிசி தமிழோசையிடம் பகிர்ந்து கொண்டார் அந்த நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் நெப்போலியன் ராஜ்.
இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு 15 நியூ கிராமங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதை கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சுட்டு வரோம். இப்போ அதில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னு சொன்னால், ஒரு இதுவரைக்கும் ஒரு 100 வில்லேஜஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம். விருதுநகர் மதுரை ரெண்டு மாவட்டங்கள்லையுமே 100 கிராமங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்போம். அந்த 100 கிராமங்களில் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 150 பேராவது கொலை பண்ணியிருப்பாங்க. 150 பேரை முதியோரை கொலை பண்ணியிருப்பாங்க கிராமங்களில் மட்டும்.
ஒரு 100 கிராமங்கள்லேயே இவ்வளவு எண்ணிக்கை அப்படின்னா, மதுரை விருதுநகரில் ரெண்டுலேயும் சேர்த்து 1000 கிராமங்கள் இருக்கும். அப்போது எண்ணிக்கை எங்கேயோ போகுது இல்லையா? இந்த விபரீதத்தோட அளவு
போயிட்டுருக்கு. இப்போ நமக்கே வந்து நம்மளுடைய நேரடி பார்வையில் இப்படி நடக்கும்போது நம்ம ஈடுபடாத கிராமங்கள் நிறையா இருக்குது. அப்போ ஈடுபடாத கிராமங்களில் வந்து இன்னும் அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குங்கிறதா எங்களுடைய நம்பிக்கை.
இந்த மாதிரி முதியோர் கொலைகள் நடக்கிற போது ஏதாவது குறிப்பிட்ட சம்பவத்தில் நீங்கள் தலையிட்டு அதை வந்து அரசோட காவல்துறையோட கவனத்துக்கு கொண்டு போன சம்பவங்கள் உண்டா?
ஆமாம், அது வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு பிரச்சனை வந்து என்னன்னு சொன்னால், விருதுநகர் மாவட்டத்தில் அந்த மாதிரி ஒரு கொலைகள் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 12 கேசஸ் வந்து நாங்கள் காப்பாற்றிருக்கோம். அவங்களுக்கு வந்து முன்னையே வந்து அவங்கள பற்றி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி, போலீஸ் வந்து வார்ன் பண்ணி, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிடிச்சி நாங்கள் உள்ளே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம். அது மாதிரி பண்ணியிருக்கோம். கொலை பண்ணினதை வந்து ஒரு 4 கேசஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து முதியோர் கொலை தான் அப்படிங்கிறத வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, அவங்க போலீஸ் வந்து என்கொயரி பண்ணி அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி உருவாக்கி அது கொலை தாங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணோம். ஆனால் அது வந்து போலீஸினுடைய டியூட்டியில், அதில் கொலைங்கிறது வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும். நாங்கள் அதற்குரிய அத்தாட்சிகள், அதற்குரிய இன்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லலாம், பட் முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது போலீஸ்.
தமது களப்பணியாளர்கள் தடுக்க நினைத்து முடியாமல் போனது ஒரு முதியோர் கொலை குறித்தும், அந்த புகாரை தமிழக காவல்துறை எப்படி கையாண்டது என்பதையும் விவரிக்கிறார் நெப்போலியன்.
மதுரை மாவட்டத்தில் வந்து மாவிலிப்பட்டி கிராமம்னு ஒரு கிராமம் இருக்குது. அப்போ அந்த கிராமத்தில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு வீட்டில் வந்து அந்த முதியோர் வந்து ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறார். உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னா, அவங்க மயங்க வந்து ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் வந்து வெளியூரில் இருக்கிறார். அப்போ ஒரு கட்டத்தில் வந்து அரசாங்க அறுதியாக இருக்கார். ஒரு கட்டத்தில் வந்து என்னன்னு சொன்னால், அவர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுறார். அந்த அம்மா ஃபீமேல் லேடி. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அம்மாவை பார்க்குறதுக்கு வர்றார். அவங்க பார்க்குறதுக்கு வந்தாங்கன்னா, அது வந்து ஒரு மாதிரியான ஒரு சலனம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அவருக்கு உயிரும் போகலை, போகக்கூடிய கண்டிஷனில் அந்த மாதிரி இருக்குது. இவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஊதுக்குழலை வச்சு கழுத்தில் தேய்ச்சி என்ன பண்ணிடுறாங்க, அது வம்படியாக பண்ணுறாங்க. அப்போ இது வந்து பக்கத்தில் தான் எங்கள் ஆர்கனைசர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி செய்யாதுங்க, என்ன முடிய போகுது, ஏன் அதுக்குள்ளே அவசரம் பண்ண, இல்லை அவருக்கு அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குது, ரொம்ப எல்லாத்தையும் அரசு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறாரு, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு ஊரில் முடிவு பண்ணி அதை பண்ணுறாங்க. இப்போ காலைல இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண முதல்ல அவங்க எடுக்க மாட்டாங்க, இது என்ன மணி புதுசாக வந்து பண்ணிகிட்டு இருக்க, எல்லா ஊரில் நடக்கிறது தானே, நீ வந்து என்னதை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு போலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேரை போய் அதை கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு, அந்த கம்ப்ளைண்ட் எடுத்தோம்னா அதை வந்து ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்பீடப் பண்ணவே முடியல. இல்லைட்டா நாங்களே ஸ்பீட்டை போகிறோம், எல்லாத்தையும் போடுறோம், எல்லாம் செய்கிறோம், அதனால் அது வந்து அந்த கேசஸ் வந்து எடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, அதை வந்து ஹையர் ஆஃபீஸராக இருக்கிறனால அது வந்து அப்படி அப்படி அங்கங்கே நின்று போயிடுது. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணிட்டோம், நாங்களும் அதை வந்து டாப் பண்ணிட்டோம்.
முதியோர் கொலைகள் என்று நெப்போலியன் ராஜ் வர்ணிக்கும் சம்பவங்கள் குறைந்தபட்சம் சந்தேக மரணங்களாக கருதப்பட்டு, அந்த சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்தாலே சட்டத்திற்கு தேவைப்படும் சாட்சியங்கள் கிடைக்கக்கூடும். ஆனால் தமிழக காவல்துறை அப்படி செய்வதில்லை என்கிறார் நெப்போலியன் ராஜ். இதே புகாரை இந்திய தொழிற்சங்க மையத்தின் விருதுநகர் மாவட்ட தலைவர் எம் அசோகனும் முன்வைக்கிறார். காரணம், அவரது சொந்த தாய்மாமனுடைய மரணம் முதியோர் கொலை என்பது அவரது புகார்.
இந்த குறிப்பிட்ட சம்பவம்ங்கிறது என்னுடைய குடும்பத்தில் நடந்த சம்பவம். என்னுடைய அம்மா கூட பிறந்த தம்பி தாய்மாமன் எங்களையெல்லாம் வளர்த்த ஆளாக இருந்தார். அவர் ஒரு டிரைவர், ஹெவி வெஹிக்கிள் டிரைவராக விருதுநகரில் வேலை பார்த்தார். வேலை பார்த்துட்டு அவருடைய வயதான காலத்தினால வண்டி ஓட்ட முடியாதுங்கிறதுனால விருதுநகர்லேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாட்ச்மேனாக இருந்தார். இரவு பணி வாட்ச்மேன் இருந்தார். அவருடைய மனைவி வந்து அவருடைய கொஞ்ச வயசுல இறந்து போயிட்டாங்க. ரெண்டு பையங்க, மூத்த பையன் ஒரு புத்தி சுவாதனம் இல்லாமல் அவன் தன்னை கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு அப்படி போயிட்டான். இன்னொரு பையனை ஐடிஐ படிக்க வச்சு இது எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்தாரு. அவர் வெளிநாடுகள்லாம் போனார். சொந்தத்தில் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தார். அதனால் அவர் தனியாக அங்கே குடும்பத்தில் அவர் இருந்தார். இருக்கிற பொழுது மாமா இங்கே தனியாக இருந்தாங்க. இவர் தன்னுடைய சொந்த வருமானத்தின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தார். யாருக்கும் பாரம் இல்லாமல் எல்லார் வீட்டுக்கும் போவார் வருவார். அவர் உதவிகரமாக தான் இருந்தார்.
இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த அசோகனின் தாய் மாமன் ஒரு நாள் இரவு வாகன விபத்தில் சிக்குகிறார். விபத்தில் காயமடைந்த தனது தாய் மாமனை அசோகன் கொண்டு போய் விருதுநகர் மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அவரது மகனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினார்.
அவருடைய பையன் அருப்புக்கோட்டையிலிருந்து இங்கே வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அவங்க டாக்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இடுப்பு எறும்பு கிராக் இருக்கு, இது ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 45 நாள் பெட்டில் இருக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கு. அன்னைக்கு முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் இருக்கு. திட்டம் இருந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்த ஆப்ரேஷனை செஞ்சிடலாம், வெளியில் நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறோம், நீங்கள் போய் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு இந்த உறவினருங்கிற அடிப்படையில் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இந்த பையன் 2-3 நாள் அலையிறதுல சரி நானே போய் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தான். ஒரு 2 நாள் கழித்து எதையும் வாங்கிட்டு வரலாமல் நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி விருதுநகர் ஜிஹெச்லேருந்து கூப்பிட்டு போயிட்டான். விருதுநகர் ஜிஹெச்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போன பிறகு ஒரு 3 நாளையில் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல். உறவினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தோம். எல்லா ஈமக்கிரியைக்கான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. நடந்து தூக்குறதுக்கான ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கிற போது ஒரு அம்மா தன்னுடைய ஒப்பாரியில இப்படி ஊசி ஒட்டு கொண்டுட்டானே, நீ நல்லா இருந்தவனே இப்படி கொண்டு போட்டாங்களே, இன்னும் எத்தனை பேருக்கு இந்த சாவு வருமோ அப்படின்னு ஒப்பாரியில சொல்றாங்க. அந்த நேரத்தில் இது என்ன இப்படி என்ன அப்படின்னு நம்ம கேட்குற போது விசாரித்தா இது அந்த ஊரில் பரவலாக நடக்குது, இந்த மாதிரி முதியவர்கள் ஊசி போட்டு கொல்லப்படுறாங்க, அதுக்கு உதவியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க, அந்த ஊசிங்கிறது ரத்தத்தை உறைய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊசி போட்டதுலேருந்து ஒரு 6-7 மணி நேரத்தில் சாகடிச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருந்தது. இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் எஸ்பியை பார்த்து புகாரை அவங்கள்ட்ட கொடுக்குறேன். புகாரை கொடுத்தவனே பெற்றுக்கொண்டாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை.
காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஊடகங்களிடம் இந்த பிரச்சனையை கொண்டு சென்றார் அசோகன். தன் தாய் மாமனைப் போலவே அந்த கிராமப்பகுதியில் சுமார் 20 முதியோர் கொலைகள் நடந்ததாகவும் அதற்கான விவரங்களையும் சேகரித்து ஊடகங்களுக்கு வெளியிட்டார் அசோகன். ஊடக பரபரப்பு காவல்துறையை செயற்பட வைத்ததாக கூறுகிறார் அசோகன்.
பல குடும்பங்களில் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கறத நான் எனக்கு தெரிந்த வகையில் விசாரித்து ஆதாரத்தோட பெயர் உட்பட புகார் சொல்லியிருந்ததுனால அது ஒரு பெரிய அளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் போலீஸும் முடுக்கி விட்டாங்க. முடுக்கி விட்டா அது அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள், அன்னைக்கு மந்திரி இங்கே உள்ளூர் மந்திரி தனக்கு எதிராக திரும்புதுங்கிறது மாதிரி அதை ஊத்தி மூடுறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோ வேலையும் செஞ்சாங்க. அப்புறம் கடைசியில் நீங்கள் வந்து லேட்டாக சொன்னீங்க, ஆதாரம் இல்லை, கொன்றதுக்கான சிரிஞ்சு இல்லை, ஊசி விட்டதுக்கானது இல்லை, எந்த ஆதாரமும் இல்லாமல் சும்மா சொல்கிறதுனால நாங்கள் நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லாட்டாலும் நடந்தது உண்மை சொல்லுங்க, சாட்சிகள் இருக்கு. அழுத்தம் திருத்தமாக சொன்னதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் இன்வெஸ்டிகேஷனுங்கிற அடிப்படையில் இருந்தது. அதற்கு பின்னால் அந்த 3 மாதத்துக்கு பின்னால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்டையே எழுதி கேட்டு அந்த கேஸ் ஒன்றும் இல்லைன்னு காவல்துறையால் முடிக்கப்பட்டது. இது மேலே நாங்கள் விசாரித்தோம், மேல் நடவடிக்கை இல்லைங்கிறது மாதிரி முடிக்கப்பட்டது. அது ஒரு பக்கத்தில் முடிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை விட்டு என்னுடைய குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை. ஏன்னா அவன் வந்து இறந்தது என்னுடைய தாய்மாமா, தாய்மாமாவனுடைய பையன், குடும்பம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நமக்கு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் போனது.
இப்போது ஒட்டு மொத்தமாக அவர் படுக்கையில் இருந்த நாட்கள் எத்தனை நாள் மகன் வந்து எடுத்து வச்சு பார்த்தார்?
படுக்கையில் இருந்த நாள்னு பார்த்தோம்னா ஒரு 7 தினங்கள் ஒட்டு மொத்தமாகவே. விருதுநகர் ஆஸ்பத்திரியில் இருந்த நாட்கள் 2-3 நாள். 3வது நாள் அவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிடுறாரு. அவர் வீட்டில் வச்சு பார்த்த நாளுங்கிறது ஒரு 4-5 தினங்கள் தான். ஒரு வாரத்திற்குள்ளாகவே இந்த மாதிரியான ஒரு நிலைமையை அவங்க உருவாக்கிட்டாங்க.
அவருக்கு இது மாதிரி செய்ய தூண்டுனது வெறும் வறுமை தான் காரணம்னு நினைக்கிறீங்களா?
வறுமை இல்லை, ஏன்னா அவர் வந்து வறுமைப்பட்டவராக இல்லை. தனக்கு வந்து கடைசி காலத்தில் தன்னுடைய தந்தை ஒரு பாரமாக மாறிட்டார், தேவையில்லாத உபத்திரமாக மாறிட்டார், இந்த உபத்திரம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனச்சாட்சியற்ற போக்கு தான் காரணம், வறுமை இல்லை.
வேர்களை வெறுக்கும் விழுதுகள் தமிழ்நாட்டின் முதியோர் பராமரிப்பு குறித்த பெட்டகத் தொடரின் 6வது பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்.ஆர். ஜெகதீசன்.
அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஜப்பானில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறும் நிலையில் இருக்கின்ற தற்போதைய பிரதமர் ஷின்சோ அபே பெரும் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வரப்போவதாக உறுதியளித்திருக்கின்றார். துருக்கியில் அரசாங்கத்துக்கு எதிரான மதபோதகர் ஒருவருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த ஊடக நிறுவனம் ஒன்றின் ஊழியர்கள் 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். உலக பருவநிலை மாற்றம் குறித்து பெருவில் நடந்து வந்த மாநாட்டில் உலக நாடுகளிடையே எட்டப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தத்தை பாராட்டியும் விமர்சித்தும் கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.